بسم الله الرحمن الرحيم
واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மார்க்க நிகழ்ச்சியில் பெண்களை கண்ணியப்படுத்தும் இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதின் மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் மார்ச் 8ஆம் தேதி வந்து விட்டால் அது மகளிர் தினம், பெண்ணுரிமைக்காக அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் மக்கள் ஒரு நாளை தேர்வு செய்து அதை ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், பெண்கள் இறைவனுடைய படைப்பில் பலகீனமானவர்கள், அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் பலரிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு இவர்கள் எழுப்புவதற்கு முன்பாகவே, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, அவர்களிடத்தில் ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், இதையெல்லாம் தெள்ள தெளிவாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஆதி காலத்திலேயே, ஆரம்ப காலத்திலேயே தெளிவுபடுத்தி விட்டது. அதை இன்றைக்கு தெள்ள தெளிவாக நாம் பேசுவதுடைய மிக முக்கியமான காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பானது, இஸ்லாம்தான் பெண்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியது. இஸ்லாமை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பெண்களை அவன் மதிப்பான், பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வான். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு. என இந்த மாதிரியான விஷயங்களை எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அந்த மதங்கள் இதை பற்றி பேசாது, இதை பற்றி அந்த மதங்களில் எந்த கருத்தும் சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது, இதை பற்றி இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை இஸ்லாத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு புதிது புதிதாக காதலர் தினம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள், பெற்றோர்களுக்கு என்று ஒரு தினம், இப்படி புதிது புதிதாக இவர்கள் என்ன கொண்டாட்டங்களை, என்ன கருத்தை கையில் எடுத்தாலும் அது பற்றி இஸ்லாம் அதற்கு முன்பாகவே அழகாக, அற்புதமாக மனித சமுதாயத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை, வழிமுறைகளை, நெறிமுறைகளை, வழிகாட்டல்களை அது முன்பே பேசியிருக்கும். அதுதான் இஸ்லாம் சம்பூர்வமான மார்க்கம் என்பது. இஸ்லாமிய மார்க்கம், நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாம், அது சம்பூர்வமான மார்க்கம். சம்பூர்வமான மார்க்கம்னா என்ன, அது முழுமையான மார்க்கம். எல்லா விஷயத்துக்கும் இந்த மார்க்கத்திலே தீர்வு இருக்கும், எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த மார்க்கம் பேசும், மனிதனுக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் இந்த மார்க்கம் மனிதனுக்கு போதிக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெண்களை பற்றியும் பேசுகிறது. அந்த பெண்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்குரிய உரிமைகள், அதை பற்றியும் தெள்ள தெளிவாக இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் எந்த மதங்களும் இதை பற்றி பேசுறதை பார்க்க முடியாது, அதனுடைய நம்பிக்கைகள், அவங்களுடைய கோட்பாடுகளை சொல்லி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பல விஷயங்களையும் பேசக்கூடியது, இதை பற்றியும் பேசுகிறது. இதை நாம் இந்த இடத்துல நினைவு கூறும்போது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், இஸ்லாம் பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறதா? ஏனென்றால் பெண்ணுரிமை என்று இன்றைக்கு பேசக்கூடிய நிலை ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் தான் உருவாகி இருக்கிறது. அதற்கு முன்னால் பெண்ணுரிமை என்று யாருமே பேசலை, பெண்களை பெண்களாகவே பார்க்கல. இன்னைக்குதான் பெண்களுக்கு உரிமை வேண்டும் அப்படி இப்படி என்று பேசுகிறார்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள நிலைமை என்ன, உலகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன? சதி என்று சொல்லப்படுகின்ற உடன்கட்டை ஏறக்கூடிய கலாச்சாரம் நம்ம நாட்டிலும் இருந்தது. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி இளம் வயதிலே பெண்களுக்கு திருமணம் முடித்து விடுவார்கள். இளம் வயதிலே ஒரு 12-14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறது. கணவன் இறந்துட்டான், அந்த பெண் விதவைதான். காலாகாலத்துக்கும் அவள் எந்த கல்யாணமும் செய்ய முடியாது. இப்படி இந்த உலக வாழ்க்கையை நரக வாழ்க்கை ஆக்கி கொண்டு உடன்கட்டை ஏறுதல், கணவனை எரிக்கும் போது, இறந்த சடலத்தை எரிக்கும் போது உயிரோடு இருக்கக்கூடிய மனைவியும் சேர்ந்து நெருப்பிலே கருக வேண்டும், இப்படியெல்லாம் சட்டம் இயற்றி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இப்பதான் மாத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி பெண்களுக்கு வந்து சொத்துரிமை தர வேண்டும், இதெல்லாம் எப்ப உருவான சட்டம்? இப்ப உருவான சட்டம். திருமணம் முடிக்கும் போது அவனுடைய உரிமைகள் கேட்க வேண்டும், வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய உரிமை பெண்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்குதான் இருக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெத்தவங்க கேட்பாங்களா, கட்டிக்கு போற பொம்பளைகிட்ட மகளிடத்துல உனக்கு விருப்பம் இருக்கிறதா, இந்த ஆணை நீ கல்யாணம் முடித்துக் கொள்கிறாயா? இப்ப வேணா கேட்கலாம். ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை என்ன? பெத்தவங்களா பார்த்து தலையில கட்டி வைப்பாங்க. யார் தலையில சுமத்துறாங்களோ அவனை கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்திலே ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் பெண்களை பற்றி உள்ள நிலை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, நம்ம நாட்டில் சில மலை நாடுகளில் எல்லாம் பெண்கள் அவர்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைப்பதே இல்லை. கேட்டால் மக்களுடைய கலாச்சாரம் அப்படி, இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்களாகிய நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆண்களாகிய நாங்கள் ரசிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றும் மக்கள் அந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்திலே ஆட்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இருக்குமே ஆனால் இது இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை இந்த மார்க்கத்திலே பார்க்க இயலாது. ஆனால் இந்த மார்க்கத்திலே எல்லா விதமான நல்ல கருத்துக்களையும் எல்லோருக்கும் உரிய போதனைகளையும் இந்த மார்க்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏனால் மனிதனுக்கு இறைவன் புறத்திலிருந்து தரப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த மார்க்கம் பெண்களுக்கு உரிமைகளை பற்றி எப்படி பேசுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறது, இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது, அதை அறிந்து கொள்வதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அரபு சமுதாயத்திலே இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்து, அந்த மக்களுக்கு இஸ்லாமிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து, அவரவர்கள் யாராருக்கு என்னென்ன கடமைகளை செய்யணும் அதையெல்லாம் போதித்து பெண்ணுரிமையையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு சிறந்த மாற்றம் ஏற்பட்டது. 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கு உரிமைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டிய கடமைகளையும் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்லப்படுகின்ற அறியாமை காலத்திலே பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், அதை நாம் தெரிந்தால்தான் இஸ்லாம் எவ்வளவு பெரிய நன்மைகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது, பெண் சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறியலாம். நம்ம ஜெயிலுக்கே போகலன்னு வைங்களேன், இங்க இருக்கிறவருடைய அருமை நமக்கு தெரியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு தான் தெரியும், ஆஹா நம்ம வெளியில எவ்வளவு சொகுசா இருக்கிறோம், ஜெயில நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுறோம். அது மாதிரி ஒரு அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டவர்களுக்கு தான் சுதந்திரத்துடைய அருமை தெரியும். நம்ம நாட்டில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு நிம்மதியா இருக்கிறோம், நாட்டு சுதந்திரத்தால் ஏற்பட்ட நன்மைகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் வெள்ளையர்களுடைய ஆட்சியிலே இந்த நாடு இருக்கும்போது பட்ட துன்பங்களை அனுபவித்திருப்பார்களே, அவரிடம் கேட்க வேண்டும் இந்த சுதந்திரத்தால் ஏற்பட்ட நன்மை என்ன, அவர்கள் தான் அதை முழுமையாக அனுபவித்திருப்பார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை பாருங்கள், திருமறை குரானில் இஸ்ரவேலர்களுக்கு செய்த பாக்கியத்தை பற்றி சொல்லும் போது முன்னாள் வாழ்க்கையை அல்லாஹ் அதிகமாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இதற்கு முன்னால் ஃபிரௌன் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தான், இது அபிஹுன அபினாக்கும் எஸ்தஹையுன நிசாக்கும், உங்களுடைய ஆண் மக்களை அவன் அறுத்தான், கொலை செய்தான், பெண் மக்களை விட்டு விட்டான். அந்த கடந்த கால வாழ்க்கை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஏன்னா அப்போதான் இப்போ இருக்கிறவருடைய அருமை தெரியும், முன்னாடி எப்படி இருந்த இன்னைக்கு எப்படி இருக்கிற. ஏன் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வதுக்குரு நியாமத் அல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நீங்க அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அதா அன் ஃபல்லஃப பைன குலூபிக்கும், ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், அந்த பழைய காலத்துக்கு அல்லாஹ் செல்கிறார். இப்போது எப்படி இருக்கிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய நேமத், இந்த நேமத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அதை அல்லாஹ் இப்போது சொல்லி காட்டுகிறார். பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான், நரக படுகுழியில் நெருங்கி இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினான். இப்படி கடந்த கால வாழ்க்கையை அதிகம் அதிகமாக அல்லாஹ் சொல்லி காட்டி மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பெண்ணுரிமையை பற்றி தெளிவாக அறிய வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால், அரபு மண்ணில் இஸ்லாம் தோன்று உருவாகுவதற்கு முன்னால், புதுப்பிப்பதற்கு முன்னால் பெண்களுக்கு என்ன நிலை இருந்தது அதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், 16வது அத்தியாயம் 59வது வசனம், வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா, அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹ் சொல்வது அது நற்செய்தி, புஷிர புஷிரன பஷாரத் நற்செய்தி, அல்லாஹ் நற்செய்தி என்று சொல்கிறான். ஏனென்றால் பெண் குழந்தை என்பவர்கள் மனித சமுதாயத்துக்கு தேவையானவர்கள், நன்மையானவர்கள். எல்லாத்திலையும் பாருங்க, மனிதன் பெண்ணை விரும்புவான், பெண்ணினத்தை விரும்புவான், ஆனா மனித இனத்துல மட்டும் பெண்ணினத்தை வெறுக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஒரு ஆடு குட்டி ஈன்றெடுக்கிறது, பெண் குட்டியாக இருந்தால் சந்தோஷம், ஒரு மாடு குட்டியை ஈன்றெடுக்கிறது, அது பசுவாக இருந்தால் அதுல சந்தோஷம். ஏனென்றால் ஆண் குட்டியை விட பெண் குட்டியில் தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது, பால் கொடுக்கும், அது இன்னும் நிறைய குட்டிகளை போடும், ஒரு இனத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பல வகைகளில் எல்லா உயிரினங்களையும் மனிதன் பெண்ணை விரும்புகிறான், பெண்ணினத்தை விரும்புகிறான். ஆனா மனித சமுதாயத்தில் மட்டும் அரபுகளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அது இருக்கிறத பார்க்கிறோம். பெண் குழந்தை என்றால் வெறுக்கிறார்கள், காரணம் அந்த பெண் குழந்தையை பெற்றால் சில சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தை சமுதாயத்திலே சில தீயவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். இது மாதிரி தான் அந்த சமுதாயத்திலே பெண் குழந்தைகளை பயங்கரமாக வெறுத்தார்கள் அரபுகள். எப்படி வெறுத்தார்கள், பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜுஹு முஸ்வத்தன், அவனுடைய முகமே கருத்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், முகம் அப்படி கருப்பா போயிடும். என்ன குழந்தை, இன்னைக்கு சில பேர் இருக்குல்ல, பொம்பளை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா சில பேர் மயங்கி விழுந்துருவான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, அதான் ஆம்பளை பிள்ளை அவ்வளவு சந்தோஷம், மயக்கமாகற அளவுக்கு சந்தோஷமா. பெண் குழந்தைன்னு அப்படி முகத்தை திருப்பிக்கிறத பாக்குறோம். மருமகளை பாக்குறதே இல்லை சில மாமியார்கள், பெண் குழந்தைய பத்துட்டா, நீனும் ஒரு பொம்பளை தானே, அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லப்பட்டால் நல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கவீம், அவன் முகம் கருத்து விடுகிறது, அப்படியே முகமே கடுகடுப்பாயிரும். எதவாரா மினல் கௌமி மின் சூஇமா புஷிரபிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை கெட்டது என்று அவனாக நினைத்து கொண்டு, உண்மையிலே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்க நற்செய்தி, அந்த நற்செய்தியை இவனாக கெட்டது என்று நினைத்து கொண்டு சமுதாயத்துக்கு வரவே மாட்டான். அது வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தவன், தெருவுலையும் வீட்லையும் ரோட்லையும் சுத்திக்கிட்டு இருந்தவன், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஆள் எஸ்கேப், எங்க இருக்கிறானே தெரியாது, வரமாட்டான். ஏன்னா பாக்குறவங்களா, பொம்பளை பிள்ளை பெத்துட்டியா, என்ன உனக்கு என்ன குழந்தை, பொம்பளை பிள்ளை பிறந்துரு சொல்லணுமே, கேட்கறவன்ட பூரா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லணுமே, அது என்ன இழிவு. தனக்கு பிறந்திருக்கிறது ஒரு பெண் குழந்தை என்பதை கூட அவன் சொல்ல வெக்கப்படக்கூடிய நிலை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அவன் நினைத்தானாம், அல்லாஹ் சொல்லுகிறான், இதை நம்ம இழிவோட வச்சுக்கிறவா, இந்த குழந்தையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இழிவு, ஒரு கேவலம். பொம்பளை பிள்ளைய ஒரு இழிவா மனிதன் பார்த்தான், ஒரு கேவலமாக பார்த்தான். ஒரு தகப்பனுக்கு பெண் குழந்தை இருந்தால் அது அசிங்கம், கேவலம், அது அவனுக்கு இழுக்கு. இப்படி பார்க்கக்கூடிய நிலைமை அப்படின்னா பெண் மக்களை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவன் எது சுஃபித்துராப், பெசா மண்ணில் போட்டு பயச்சுருவோமா, அவன் நினைப்பானா பெத்த பிள்ளைய, அந்த கை குழந்தைய உயிரோட மண்ணில் போட்டு புதைக்கவும் செய்தார்கள்ங்க அரபுகள் செய்தார்கள். அந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைன்னு அவ்வளோ வெறுப்பு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் கூட அந்த அளவுக்கு இல்லை, இருக்குது, கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. இருக்கிறனால தானே பெத்துட்டு அப்படியே முழுக்காட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறா. சில செய்திகளை கேள்விப்படுறோம்னே, பெண் குழந்தை முழுக்காட்டுக்குள் தூக்கி எறியப்பட்டது, ஆஸ்பத்திரியில் கக்கூசில் தூக்கி போட்டு போயிடுறா. இதெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அன்னைக்கு இருந்துச்சு. என்னன்னா உயிரோடைய தகப்ப என்ன செய்வான், அதை புதைச்சிருவான், வச்சுக்கிட்டோம்னா இழிவு, கேவலம். இந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூட குறிப்பிடுகிறான், வைதல் மவுதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத், மறுமை நாளில் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் என்ன பாவத்துக்காக நீ கொல்லப்பட்டாய் என்று அந்த குழந்தையை பார்த்து அல்லாஹ் கேட்பான். குழந்தையை பார்த்து ஏன் கேட்கற, அதான் தப்பு செஞ்சிச்சு, அது சொல்லும் எந்த தப்பு செஞ்ச நீ, உன எதுக்கு கொண்டாங்க, அது சொல்லும் யாரெல்லாம் நான் எந்த தப்பு செஞ்சேன், பெண் குழந்தையா பிறந்தது தப்பா, நான் ஒரு பெண்ணாக பிறந்தது தப்பா, நீ தான் என்ன படைத்தாய், இந்த பாவிகள் நான் ஒரு தப்பும் செய்யாமல் என்னை கொலை செய்தார்கள், என்னை உயிரோடு புதைத்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், ஏன்டா அந்த குழந்தைகளை கொண்டீங்கன்னு கேட்பான். அப்ப இந்த மாதிரி மறுமை விசாரணை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அரபுகளுடைய ஒரு கலாச்சாரம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது, இதை குரான் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த அளவுக்கு வெறுப்புறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். ஒரு தகப்பன் பெத்த குழந்தைய, ஒரு தாய் பெத்த குழந்தைய இழிவாகவும் கேவலாகவும் நினைக்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு அந்த பெண் குழந்தை மேல அவர்களுக்கு வெறுப்பு வந்ததுக்கு என்ன காரணம், அந்த காலத்தில் நிறைய போர்கள் இந்த மாதிரியான சண்டைகள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அப்போ பெண்களை வந்து கைதிகளாக பிடித்து விடுவார்கள், பெண் குழந்தைகளை கைதிகளாக பிடித்து விடுவார்கள். தாம் பெத்த புள்ள வேற ஒரு படையில போய் வேறொருத்தருக்கு அடிமையாக இருக்கும். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலையையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது. இது ஒரு காரணம் பெண் குழந்தையில் அவர்கள் வெறுத்ததற்கு. நம்ம புள்ள ஒரு அந்நிய கூட்டத்தில் போய் அடிமையாக இருக்கிறதே, ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறதே, இதை தாப்பன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இழிவாக தானே இருக்கும். இந்த மாதிரியான காட்சிகள் ஒரு காரணம். உமர் அலி அவங்க கூட இந்த அரபுகளுடைய ஜாகிலியத்தில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்பதை ஒரு சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் அலி அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன் குன்னாஃபில் ஜாஹிலியத்தி மா நஅதுல் நிசாய் அம்ரன், அறியாமை காலத்தில் பெண்களுக்கு நாங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கொடுக்கறதே இல்லை, பொம்பளையில ஒரு பொருட்டாவே நாங்கள் பார்க்கல. இதுதான் அரபுகளுடைய நம்பிக்கை. அரபுகள் பெண்களை பார்த்த பார்வை எப்படி பார்த்தாங்க, பெண்கள் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இப்படித்தான் நாங்கள் பெண்களை பார்த்து கொண்டிருந்தோம். எதுவரைக்கும் ஹத்தா அன்சல் அல்லாஹு ஃபீஹின்னமா அன்சல, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனங்களை எல்லாம் அருளுகின்றவரை. அல்லாஹ் தாங்க வசனங்களை அருளி பெண்களை பத்தி உள்ள திருமறை குரான் வசனங்களை மக்களுக்கு சொல்லி, அந்த பெண்களுக்குரிய பங்குகளை எல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றவரை, பெண்களை நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம். உமர் அலி அவர்களை குறிப்பிடுகிறார்கள், அறியாமை காலத்தில் அப்படித்தான் பார்த்தாங்க. குரான் வந்தது, அந்த நிலை மாறியது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் போதனைகள் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டது, இந்த நிலை மாறி பெண்களை உயர்வானவர்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை மாறியது. இன்றைக்கு கூட பெண்களை எப்படி சொல்கிறார்கள், சையிதாத் என்று தான் இங்கே சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சையிதாத் என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம், தலைவி. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முந்தையே இஸ்லாம் வந்தவுடன் மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மாற்றியது. அது மாதிரி இந்த ஜாஹிலியத்தில் முன்னாடி வாங்க, அந்த ஜாஹிலியத்தில் உள்ள ஒரு முக்கியமான கலாச்சாரத்தை பாருங்க. பெண்களுங்கிறவங்க ஒரு மனித இனமாகவே பார்க்கப்படலை. மனுஷனா அவனுக்கு உணர்வு இருக்கும், அவனுக்கு சுய விருப்பம் இருக்கும், அவனுக்கு மான மரியாதை இருக்கும், அவனுக்கு பிடிச்சது இருக்கும் பிடிக்காதது இருக்கும், இதெல்லாம் அடங்கியதுதான மனுஷன். இப்படியெல்லாம் ஆண்கள் தங்களை பார்த்து கொண்டார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களை ஒரு உயிரினமாகவே அந்த மக்கள் பார்க்கல. அதை என்னமோ ஒரு பொருள் மாதிரி, ஆடு மாடு மாதிரி, நம்ம ஆட்டை நம்ம விருப்பத்து தகுந்த மாதிரி கட்டுவோம், நம்ம நினைக்கும் போது அறுத்து பிரியாணி போட்டுருவோம், இப்படிதானே. இது மாதிரி தான் பெண்களை அந்த மக்கள் பார்த்து வந்தார்கள். அதில் ஒரு செய்தி, வரலாற்று செய்தி, கத்தாதா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அறியாமை காலத்திலே ஒரு மனிதன் தன் மனைவியை வைத்து சூதாடுவான். எப்படி, காசு பணத்தை வச்சு சூதாடு, இஸ்லாம் வந்து காசு பணத்தை சூதாடுறதையும் தடுத்தது. அந்த காலத்தில் காசு பணத்தை வச்சு சூதாடுற மாதிரி மனுஷன் மனைவியை வச்சு சூதாடுவான். போட்டி நடக்கும், போட்டியில் இவன் ஜெயிச்சுட்டா அவன் மனைவி இவனுக்கு, இவன் தோத்துட்டா இவன் மனைவி அவனுக்கு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவனுக்கே நெருப்பு மாதிரி தான் இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் அந்த சூதாட்டத்தையே ஹராமாக்குனான் இல்லையா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருப்பான், இவன் கண்ணுக்கு முன்னாடி அம்புட்டு அவன் கையில போய் நிற்கும். வெறுப்பு வருமா இல்லையா, சண்டை வருமா இல்லையா, கொலை நடக்குமா இல்லையா, எல்லாமே நடக்கும். இதுல மனைவியே பேர கொடுத்துட்டா என்ன நடக்கும், சரி அந்த மனைவி இப்படி சூதாடுறமே அந்த மனைவி இதை விரும்புவாளா, திடீர்னு அவளை வேறொருத்த ஆம்பளை கையில கொடுக்குறோமே, இது எப்படி, இந்த உணர்வு எதுவுமே இல்லை. இவன் நினைச்சதை செய்வான், அவன் விருப்பம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அதுபோல இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 4579 ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முதோ கணவன் இறந்துட்டாங்க, அறியாமை காலத்தில் உள்ள வழக்கம், கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்வாங்கன்னா, கணவனுடைய உறவினர்கள் இருப்பாங்கல்ல, கணவனுடைய வாப்பா, கணவனுடைய சகோதரன் சகோதரிகள், இவங்க வந்து அந்த பெண்ணை ஆதிக்கம் செய்து விடுவார்கள். கணவன் இறந்து விட்டால் இந்த பெண்ணை கணவனுடைய உறவினர்கள், கணவனுடன் பிறந்த சகோதரர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள். ஒன்னு அவன் கல்யாணம் முடிச்சுக்கிடுவான், அண்ணன் பொண்டாட்டியே இவன் என்ன செய்வான், கல்யாணம் முடிச்சுக்கிடுவான். அதை அவன் சம்மதிக்கிறாளா, அதெல்லாம் கேட்க மாட்டான். அண்ணனுடைய அண்ணன் இறந்த பிறகு அல்லது சகோதரன் இறந்த பிறகு அவங்களுடைய மனைவியாக இருந்தவர்களை இத்தாவுடைய காலமெல்லாம் முடித்த பிறகு திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்துல தவறல்ல. ஆனால் அந்த காலத்தில் உள்ள நிலம் என்ன தெரியுமா, அவங்க விரும்புறாங்களா, அண்ணனுடைய மனைவியாக இருந்தவர் இதை விரும்புவாரா, அதெல்லாம் கேட்க மாட்டான். நீ அண்ணனுடைய சொத்து, அண்ணனுக்கு பிறகு நீ தான் எனக்கு, உன்னுடைய விருப்பம்லாம் கிடையாது. இப்படி அவர்கள் விரும்பினால் கல்யாணம் முடித்து விடுவார்கள், அல்லது இவர்கள் யாருக்கு விரும்புகிறார்களோ அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவான். அந்த பெண்ணுடைய விருப்பத்தை எல்லாம் கேட்க மாட்டான். இவனுக்கு தேவையான ஆட்கள் யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சில நேரங்களில் கல்யாணமே முடிக்காம இப்படி போட்டுருவான், இவளுக்கு எதுக்கு கல்யாணம், அப்படியே போட்டுருவான், ஏன்னா காசு, அவள்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கும், உறவில் தன்னுடைய சகோதரனம் இருந்து திருமணத்தின் போது ஒரு பெரிய தொகையை மகராக வாங்கியிருப்பாள், அந்த மகர் தொகையை பிடுங்க வேண்டும் என்பதற்காக, அவளுடைய சொத்து நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அவளை யாருக்கும் கல்யாணம் முடிக்காம இவனும் கல்யாணம் முடிக்காம அப்படியே போட்டு விடுவான். இவள் தனிமையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கணவனும் போய் இந்த மாதிரியான கொடூரர்களுடைய கையில மாட்டிக்கொண்டு அந்த வாழ்க்கையை நரகமாகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை தான் அறியாமை காலத்திலே ஒவ்வொரு பெண்களும் அனுபவித்து வந்தார்கள். கடைசியில் இவ இறந்த பிறகு இவளுடைய சொத்தை கணவனுடைய உறவினர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த சமுதாயத்தில் இருந்தது என்று பாருங்கள். இது மாதிரி அப்பெண்களை வந்து ஒரு போக பொருளாகத்தான் அறியாமை காலத்திலே மக்கள் பார்த்து வந்தார்கள், அரபுகள் பார்த்து வந்தார்கள். 5127 ஹதீஸ் சஹீஹ் புகாரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அறியாமை காலத்தில் 4 வகையான திருமண முறைகள் இருந்தது. 4 வகையான திருமணம், என்னது 4 வகையான திருமணம், நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வகையான திருமணம் தான், ஆனா அறியாமை காலத்தில் 4 வகையான திருமணம், பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை பாருங்கள். ஒரு வகை என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறோம்ல, ஒப்பந்தம் பண்ணி எனக்கு மனைவி உனக்கு கணவர் இவ்வளவு என்ன செய்யணும், மகர் கொடுக்கணும், இப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஹலாலான திருமணம். இது அறியாமை காலத்திலையும் இருந்தது, இது ஒரு வகையான திருமணம். இன்னொரு திருமணம், இரண்டாவது திருமணம், இங்கிருந்து தான் பெண்கள் எப்படி போகப் பொருளாக, ஆண்களின் போகப் பொருளாக அவர்கள் பயன்பட்டார்கள் என்பதை பாருங்கள். இரண்டாவது வகை என்னன்னா, ஒரு பெண் மாதவிடாயிலிருந்து தூய்மையான பிறகு கணவன் அந்த பெண்ணை நெருங்க மாட்டான், கணவன் அந்த பெண்ணை நெருங்க மாட்டான். தன்னுடைய மனைவி மாதவிடாயிலிருந்து தூய்மையான பிறகு மனைவியை குறிப்பிட்ட ஒரு பிரமுகரிடம், ஒரு அரபு பெரியவரிடம் அனுப்பி வைப்பான், அவளுடன் அவன் ஈடுபடுவான், ஒரு குழந்தை பிறக்கும். இதையும் அரபுகள் கல்யாணம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா இப்படி செய்றீங்க, கணவனே மனைவிய இப்படி எங்கேயாவது கொண்டு போய் விடுவானா, அங்க விட்டா என்ன காரணம், நம்ம மனைவிக்கு உயர்ந்த குலத்தை சார்ந்த குழந்தை பிறக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம் என்ன, அந்த பிரமுகர் உயர்ந்த குறைசி குலத்தை சார்ந்தவர், உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர், அவர் மூலம் ஒரு குழந்தை நம் மனைவிக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள். இது இரண்டாவது வகையான திருமணம். மூணாவது, ஒரு பெண்ணிடத்துல ஒரு 10 குறைவான நபர்கள் ஒன்று சேர்வார்கள், அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அந்த 7-8 பேர் ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த 7 பேரை 8 பேரையும் அவள் கூப்பிட்டு விடுவார். குழந்தை பிறந்தோனையுமே 7 பேர் வருவாங்க, அந்த 8 பேர் வருவாங்க, வந்தோனையுமே இந்த குழந்தைக்கு தகப்ப யாரு, இப்படி ஆய்வு நடக்கும். என்ன ஆய்வுன்னு பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு பல துணைகள், குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை யாருடைய குழந்தை, அவ கை காட்டுவா, இது உன் குழந்தை தான் அப்படின்னு இவ சொன்னா அவன் மறுக்க கூடாது. அப்ப ஒவ்வொருத்தவனும் வந்து நிற்பான், யாரு தலையில உழுக போகுது, இது யாரு குழந்தைய நம்ம தலையில கட்ட போறாங்க, இப்படிதான் எல்லாரும் வந்து நிப்பான். அப்ப இவன் சொல்லுவா, இது ஓன் குழந்தை தான். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு இதே மாதிரி இது இருக்குது, அமெரிக்கால இருக்குது. யாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கு பிறந்ததுன்னு தெரியல. ஒரு டிஎன்ஏ மிஷின் சுத்திட்டு இருக்குது அமெரிக்கால எல்லா இடங்கள்லையும். என்ன டிஎன்ஏ மிஷின்? உங்க தகப்பன் யாரு? நாங்க ஆராய்ச்சி செஞ்சு சொல்றோம். இந்த அளவுக்கு இன்றைக்கும் நிலைமை மாறி இருக்கிறது. இதுதான் ஒரு பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடியதா? ஆனா பெண்ணுரிமைன்னு பேசுறவங்க பாருங்க, அந்த நாட்டில் போற விபச்சாரம் பெருகிருக்கும். இதுதான், இது பெண்களை கண்ணியப்படுத்துறதா, பெண்ணுரிமை தர்றதா? அப்ப இது மாதிரியான கலாச்சாரம் 1400 வருஷம் முன்னால் ஜாஹிலியத்தில் இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபுகள்கிட்ட இருந்தது. இது மூணாவது வகை. நாலாவது வகை என்ன தெரியுமா? கணக்கு வழக்கு இல்லாம ஒரு பெண்ணிடத்திலே எல்லோரும் செல்வார்கள். அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து விட்டால், அன்றைய காலத்தில் சில அங்கவியல் நிபுணர்கள் இருந்தார்கள். அங்கவியல் நிபுணர்கள், அங்கவியல்னா அந்த குழந்தையுடைய உடலை பார்ப்பாங்க. தலை யார் மாதிரி இருக்கு, இவன் தலை மாதிரி இருக்கு, அப்ப இவன் தான் தகப்பன் இப்படின்னு சொல்லிடுறது. கைகால பார்க்கறது, இவன் கை மாதிரி இருக்கு, இவன் கால் மாதிரி, இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவன் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் என்று முடிவு செய்துவிடுவார்கள் இந்த நிபுணர்கள். இப்படிப்பட்ட கலாச்சாரம் எல்லாம் இருந்தது. இஸ்லாம் வந்தது, அந்த மூன்று முறைகளையும் அழித்து ஒழித்தது. இந்த மூணு முறை ஹராம், இது பெண்களுக்கு கேடு, பெண்களுக்கு இழிவை தரக்கூடியது. இதனால பெண்களுக்கு இன்னைக்கு எய்ட்ஸ் வரும். ஆனா அந்த காலத்தில் இஸ்லாம் அன்றைக்கு தடை செய்து விட்டது. அந்த ஒரே ஒரு ஹலாலான முறையை மட்டும் இஸ்லாம் அனுமதித்தது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படித்தான் அரபுகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் தந்திருந்தார்கள். அல்லாஹ் அதுதான் வசனத்தை கூட இறக்கணும். இந்த மாதிரி மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா ஐயுஹல் லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிசா கர்ஹா, பெண்களை நீங்கள் பலவந்தமாக, அவர்களை பலவந்தமாக நீங்கள் கை கொள்ளாதீர்கள், பெண்களை சொந்தமாக்காதீர்கள், பலவந்தமாக சொந்தமாக்காதீர்கள், அவர்கள் விரும்பினால் அவர்களை துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் நிர்பந்தப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்கினார். அதுபோல் இன்னைக்கு பர்தா, இஸ்லாத்தை சில பேர் விமர்சிக்கிறாங்கன்னு இந்த பர்தாவை தான் சொல்லுவாங்க இல்லையா. இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறது. பாருங்கள், முஸ்லீம்கள் பர்தா போடுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் பர்தா போடுகிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? முதுகையும் இடுப்பையும் காட்டிட்டு போகணுமா? அதான் சுதந்திரமா? எந்த ஆம்பளைக்காவது முதுகு தெரியுதா? எந்த ஆம்பளைக்காவது இடுப்பு தெரியுதா? அப்ப எல்லா ஆம்பளையும் ஒழுங்கா தான் ட்ரெஸ் உடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த பொம்பளையை மட்டும் பாருங்க, குட்ட பாவாடை உடுத்துறது, குட்ட பனியனை உடுத்துறது. கேட்டால் எங்கள் நாங்கள் சுதந்திரமானவர்கள், இது எங்களுடைய உரிமை. என்ன உன்னுடைய உரிமை? போ போய் சாவு. அவ போறவன் என்ன செய்யறான்? வம்புக்கு இழுத்து கடைசியில் அவளுக்குத்தான் அது ஆபத்தாக போய் முடிகிறது. இந்த பர்தாவை இஸ்லாம் போட்டதுக்கு பெண்களை கண்ணியப்படுத்துறதுக்கு. பர்தாவுடைய சட்டத்தை பாருங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்ப இந்த பர்தாவுடைய சட்டத்தை போடுறான்னு தெரியுமா? பெண்கள் அரைகுறை ஆடையோடு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் வந்து ஓரளவுக்கு தொழுகை இபாதத் என்ற நடைமுறைகள்லாம் வந்த பிறகு பர்தாவுடைய சட்டம் வரல. பெண்கள் அரைகுறை ஆடையோடு போய் கொண்டிருக்கிறார்கள், வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நயவஞ்சகர்கள், ஈமான் இல்லாதவர்கள், மூமின்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள், ஏன்னா ஈமான் தடுத்து விடும். ஆனால் முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகர்கள், ஈமான் இல்லாதவர்கள் இந்த தெருக்களிலே போகக்கூடிய இந்த பெண்களை பார்த்து அவர்களோடு சேட்டைகளிலே ஈடுபடுகிறார்கள். பெண்களை போனால் தொடுறது, அந்த பெண்களுக்கு முத்தம் போடுறது, அந்த மாதிரியான சில கெடுதல்களை அந்த பெண்களுக்கு செய்கிறார்கள். இப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பர்தாவுடைய சட்டத்தை இறக்குகிறான். அப்ப பர்தாவுடைய சட்டம் எதுக்கு? பெண்களை நோவினப்படுத்துறதுக்கா? அடிமையாக்குறதுக்கா? இந்த மாதிரியான கயவர்கள் பக்கத்தில் வரக்கூடாது. இந்த பர்தாவை பார்க்கும்போதே ஒரு ஆளுக்கு என்ன வரும்? என்ன வரும்? இவ ஒழுக்கமான பெண். அந்த பர்தா அதை காட்டு கொடுக்குதா இல்லையா? ஒரு பெண் ஒழுக்கமானவளா இல்லையாங்கிறத அவளுடைய ஆடையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆடைதான் அளவுகள். அதனால பாருங்க, ஆடை எங்க கம்மியா இருக்கோ அங்கே தீய எண்ணம் உள்ள ஆண்கள் அங்கேயே செல்வார்கள். இந்த பெண்ணிடத்துல போனா நம்ம நினைத்தது நடக்கும். ஆடை எங்கே முறையாக இருக்கிறதோ அங்க பக்கத்துல போக மாட்டாங்க. அது நம்மளுக்கு மாதிரி கருப்பு கலர்ல பர்தா போட்டாங்களா, ஆஹா, நம்மளுடைய உடலை கூட காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கிட்ட போய் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, பக்கத்துல போக முடியுமா, இந்த பெண் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாள் என்று விளங்கி விடுவார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுதுனீன அலைகின்ன மின் ஜலாபி பிகின்ன, அவர்கள் தங்கள் மீது பர்தாவை போட்டுக் கொள்ளட்டும். ஜாலிக்கு அதுனா யோரஃப்ன, இந்த பர்தாவை பெண்கள் கடைபிடித்தால் இதுதான் அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் என்று அறியப்பட தகுதியான சட்டம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், பர்தாதான் பெண்களுக்கு அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை அதன் மூலம்தான் அறிய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பர்தாவின் மூலம், ஏன்னா முனாஃபிக்குங்க அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஆஹா இவ பர்தா போட்டிருக்கானா, அப்ப ஒழுக்கமான பெண். ரசூலுல்லாஹ் காலத்தில் விபச்சாரிக்கும் விபச்சாரி இல்லாம ஒழுக்கமான பெண்களுக்குள்ள அடையாளமா வந்ததே இதுதான், இந்த பர்தா தான். ஏன்னா அல்லாஹ் நான் இந்த பர்தா அவர்கள் போட்டு விட்டால் இந்த பெண்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள் விளங்கி விடுவார்கள். அப்ப சரி ஒழுக்கமான பெண்ணுப்பா, இதுக்கெல்லாம் இவன் சம்மதிக்க மாட்டா, அதனாலதான் பாரு கூடுதலாக ஆடையை போட்டு மறைத்திருக்கிறார் என்று விலகி கொள்வார்கள். எல்லா பெண்களுமாய் நினைக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா விபச்சாரிகளும் இருந்தாங்க. தெரியாதுல்ல முனாஃபிக்கின்கள் காஃபியர்களுக்கு இவளும் அவள் தான் அவளும் இவள் தான், இப்படிப்பட்ட ஒரு பார்வையில ஒழுக்கமான பெண்களிடத்துல கூட போய் தவறாக நடக்க முயற்சி செய்தார்கள். இப்பதான் அல்லாஹ் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் காட்டணும், யாருக்கு, விபச்சாரிகளுக்கும் ஒழுக்கம் உள்ள பெண்களுக்கும், மூமீனான பெண்களுக்கும் மூமீன் இல்லாத பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய வகையில இந்த பர்தாவை அல்லாஹ் அப்போதுதான் சட்டமாக்குகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், மரலுன் வல் முருஜி ஃபுனஃபில் மதீனா, இதற்கு பிறகு தாங்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை ஒரு பெண் பர்தாவின் மூலம் வெளிப்படுத்திய பிறகு முனாஃபிக்கின்களும் காஃபிர்களும் உள்ளத்தின் நோய் உள்ளவர்களும் பெண்களிடத்திலே தவறாக நடக்க முயற்சித்தால் ல நுகரி என்ன கபிஹிம், நபியே உம் மூலம் அவர்களை நாம் நாடு கடத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வலா ஜாபிரூன கஃபீஹா இல்லா கலீலா, பிறகு அவர்கள் இந்த பூமியில் அவர்கள் இருக்க இயலாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப இஸ்லாம் இந்த மாதிரியான பர்தாவை சொன்னதே இதுக்கு கண்ணியத்துக்காகத்தான், பெண்களுடைய மரியாதையை பாதுகாக்கிறதுக்கு தான். இது வந்து பருதான் வரும்போது சில பெண்களுக்கு மாதர் சங்கம் அந்த சங்கம் என்று வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு இது ஒரு குறையாக தெரிகிறது, பர்தா விமர்சிக்கிறாங்க பெண் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களே ஒரு நேரத்தில் பர்தாவை ஆதரிப்பாங்க. எப்ப தெரியுமா, இந்த ஆபாசமான படங்களை சுவரொட்டிகளை அங்கங்கே ஒட்டி வைத்திருப்பார்கள், ஆபாச சுவரொட்டிகள் பெண்களை போட்டு சுவரொட்டிகளை ஒட்டி வைத்திருப்பார்கள். இந்த மாதர் சங்கம் பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெயிண்டை கொண்டு போய் இது பெண்களை இழிவுபடுத்தாதேன்னு சொல்லி என்ன செய்யறது, அதை அழிக்கிறது, அந்த ஆபாச சுவரொட்டிகளை மறைப்பார்கள். அப்ப உங்களுக்கே தெரியுதா இல்லையா, அரைகுறை ஆடையோடு பெண்கள் வருவது பெண்களை இழிவுபடுத்துவது, அந்த இயல்பான ஒரு பண்பு ஒவ்வொரு மனுஷன்கிட்ட உள்ள அந்த இயல்பான சிந்தனை அந்த நேரத்திலே அந்த பெண்களிடம் வெளிப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சட்டமாக பெண்களுக்கு வழங்கியிருக்கிறான், அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க, பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக பர்தாவை போட சொன்னது இஸ்லாம். உலகத்தில் எந்த மதமும் எந்த ஒரு வழிகாட்டி தலைவரும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு போதனையும் செய்யலை. ஆனால் சில நேரங்களில் இந்த பர்தா தான் பெண்களுக்கு சேஃப்டியானதுங்கிறத அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஒன்று ரெண்டு ஊர்களில் பாருங்கள், சில நாடுகளில் சட்டமே போட்டாங்க, சில நாடுகளில் அரசியல்வாதிகள் ஆட்சி செய்யக்கூடியவர்களே பெண்கள் குட்டைப்பாவாடை உடுத்தி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க. ஏன், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்குறாங்க. அப்போ இவர்கள் அறிவாளிகள். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்த நம்ம பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அந்த அறியாமை காலத்தில் இருந்த பெண்களுக்கு நடந்த ஒரு முக்கியமான இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, கணவன் இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால் மனைவி இதா இருக்க வேண்டும். இப்பயும் நம்ம இஸ்லாத்துல இதா இருக்கிறோம், எப்படி இருப்பாங்க இஸ்லாத்துல கணவனை இழந்த பெண்கள் இதானா என்ன என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை மாசம் இதா இருப்பாங்க முதல் சொல்லுங்க, 4 மாசம் 10 நாள், 3 மாத விடாய் காலம் என்பது தலாக் இருக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு, இல்ல கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாத விடாய் காலம் இதா இருக்க வேண்டும். அப்ப 4 மாசம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். இந்த 4 மாசம் 10 நாள் பெண்கள் என்ன செய்யலாம், அவங்க அடுத்த கல்யாணத்த பேச்சுகளை பேசக்கூடாது, அது மாதிரி மை போடுறது பூ வைக்கிறது இந்த மாதிரி பயங்கரமான அலங்காரங்களை செய்யாம சாதாரணமா இயல்பாக அவங்க என்ன செய்யணும், இருந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதாங்கிறது. மற்றபடி அவங்க என்ன செய்யலாம், வெளியே போகலாம், வெளியே போகலாம்னா என்ன, சும்மா ஊர் சுத்தலாம், ஊர் சுத்தக்கூடாது, ரொம்ப அவசியமான கடைத்தர்களுக்கு மார்க்கெட்டுகளுக்கு போகலாம், மருத்துவமனைகளுக்கு போகலாம், இந்த மாதிரி சில முக்கியமான அவசியமாக போக வேண்டிய காரியங்களுக்கு போய்கொள்ளலாம், இது இதா. ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, என்ன இதான்னு சொன்னால் ஒரு தனி ரூம்புக்குள்ளே இருட்டறைக்குள்ளே வெளிச்சம் கூட வரக்கூடாது, அதனால கபுஸ்தானா அது, அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்னன்னா ஒரு இரு வெளிச்சம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி ரூமுக்குள்ள ஒரு சேலையை கட்டி அதுக்கு மேல நிறைய தரைகளை போட்டு ஆம்பளையை கூட பார்க்கக்கூடாது, பெத்த புள்ள கூட பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா? இந்த அளவுக்கு கொடுமை. கற்பிணி பெண்கள் கூட போய் நிக்க கூடாதான், ஏன்னா வயிற்றுல உள்ள குழந்தை ஆம்பளையா இருந்தா. இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, பயங்கரமா யோசிக்கிறாங்க ஆய்வுகள். அப்ப இதெல்லாம் வந்து ஜாஹிலியத்துடைய கலாச்சாரம், இது இது அப்படியே ஜாஹிலியத்துல இருந்துச்சு, இஸ்லாத்துல கிடையாது. அப்ப ஜாஹிலியத்துல எப்படி ஒரு பெண்மணி இதா இருப்பாள்? ஜைனபுர் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அறியாமை காலத்துல கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்வானா, அழுக்கு ட்ரெஸ் இருக்கிற அவ ட்ரெஸ்லயே ரொம்ப பழைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டு போ கூடாரத்துக்குள்ள போ, அன்னைக்கு போறவ தான் ஒரு வருஷம், எவ்வளவு காலம், ஒரு வருஷம் அந்த கூடாரத்தை விட்டு வெளியவே வரக்கூடாது. எப்படி இருக்கும் சுபஹானல்லாஹ், வெளியவே வரக்கூடாது. அதுவும் அழுக்கு ட்ரெஸ், நெகமெல்லாம் வெட்டாம முடியெல்லாம் களையாம இப்படியே ஒரு பிச்சைக்காரி மாதிரி, கணவனை இழந்தவ ஒரு பிச்சைக்காரியுடைய தோற்றத்துல ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்க. இப்படி ஒரு வருஷம் கழியும், ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கு பின்னாடி அவள் அவள் வந்து வெளியே வரலாங்கிறதுக்கு அனுமதி. என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு பறவையை கொண்டு வந்து அவள் உடம்பு புறம் தேய்க்கணுமா, என்னது ஒரு பறவையை கொண்டு வந்து ஒரு புறாவையோ ஒரு குருவியவோ கொண்டு வந்து உடம்பு புறா தேய்க்கணும். ஒரு வருஷம் குளிக்காம கொள்ளாமல் இருந்து உடம்புல தேய்ச்சா என்ன நடக்கும், அந்த பறவையே செத்து போயிடும். ஆனால் அது ஈஸியிலே வருது, ஏன்னா இவள் வந்து எதை தேய்த்தாலும் அது இறந்து போய்விடும் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கும். அப்புறம் என்ன செய்வா, அப்போதான் அந்த பறவை எல்லாம் செத்து தேய்ச்சி கழிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி வெளியே வருவா. வெளியே வந்தோன்னு கையில ஒரு விட்டையை கொடுப்பாங்க, பெண்கள் கண்ணியப்படுத்துறது பாருங்க. ஏன்னா கையில வந்து ஒரு ஆட்டு புழுக்க எதையாவது கையில கொடுத்து அதை தூக்கி எரியணும், அவள் தூக்கி எரிஞ்சிட்டானா அவளைதான் அவளுடைய இதா முடிஞ்சு போச்சு, இதா அறியாமை காலத்துல இதா. அதுக்கப்புறம் அவள் குளிச்சு குளிச்சு நறுமணம் என்ன செய்யலாம், பூசிக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு கலை, இதை தான் இஸ்லாம் அடித்து ஒழித்து இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் அழித்தது. ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி கூட வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தோட்டம் இருக்கிறது, அங்கே கனிகளை பேரித்தங்கனிகளை நான் அறுவடை செய்ய வேண்டி இருக்கிறது, நான் போகக்கூடாது என்று என்னுடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க, நான் போகக்கூடாதா? நபி அவர்கள் சொன்னாங்க, தாராளமா நீ போகலாம், கனிகளை அறுவடை செய்யலாம், நீனும் சாப்பிடு, உன்னுடைய உறவினர்களுக்கும் தான தர்மங்களை செய் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் இந்த இதா காலத்தை எப்படி பார்த்தது, இந்த மாதிரியான கலாச்சாரம் இருந்தது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வசனங்களை இறக்குகிறான். வமின் ஆயாதிஹி அன் கலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா. அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒரு சான்று தான், அல்லாஹ் உங்களிலிருந்தே ஒரு துணைவியர்களை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது. உங்களுக்கு பெண்கள், அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளாகிய இந்த பெண்கள், ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அற்புதங்களில், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று திருமறை குரான் சொன்னது. இது எவ்வளவு பெரிய கண்ணியம் பெண்களுக்கு! அல்லாஹ் தன்னை நிரூபிப்பதற்கு எத்தனை விஷயங்களை சொல்கிறான், பெரிய பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை சொல்கிறான், சூரியன் சந்திரன் மழைநீரை சொல்கிறான், இந்த ஒட்டுமொத்த பூமியை சொல்கிறான், மலைகளை சொல்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய சான்றை அவனை புரிய வைப்பதற்கு உலகத்தில் உள்ள பெரும்பெரும் அத்தாட்சிகளை சொல்கிறான். அது போன்ற அத்தாட்சிகள், அல்லாவை நாம் நினைக்கக்கூடிய, அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அத்தாட்சி தான், உங்களில் இருந்தே அவன் உங்களுக்கு துணைவிகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த பெண்கள் யார் தெரியுமா, அலி தஸ்குனு இலைஹா, அவர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு நிம்மதி இல்லை. குர்ஆன் வசனம் சொல்லுது, பெண்கள் என்னமோ ஒண்ணுமே ஒரு உணர்வு இல்லாத ஜடமாக நீங்கள் பார்க்கிறீர்கள், லீ தஸ்குனு இலைஹா, அந்த பெண்களிடத்தில் தான் நீங்கள் அமைதியை அடைய வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று திருமறை குரான் சொன்னது. இது எவ்வளவு பெரிய கண்ணியம் பெண்களுக்கு! அது மாதிரி திருக்குரான் சொன்னது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் உங்களுக்கு ஆடை. பெண்கள் யார்? உங்களுக்கு ஆடை. ஆடை நம்ம எது கொடுத்துறோம்? நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கு. பெண்கள் உன் மானத்தை மறைக்கிறவங்க, இதெல்லாம் திருக்குறான் சொல்லுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கையே இல்லை, இப்படி பெண்களை பார்க்கவே இல்லை. பெண்கள் இருக்கிறனால தான் நீ மானத்தோட இருக்கிற என்று இப்படியெல்லாம் இஸ்லாம் சொன்னது. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பாருங்க. சுபஹானல்லாஹ், சஹாபாக்கிட்ட நபி அவர்கள் கேட்டாங்க, அலா உஹ்பிருக பி கைரிமா யக்னிஸுல் மர்உ, ஒரு மனிதன் சம்பாதிக்கிற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எது என்று உங்களுக்கு சொல்லட்டா? செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எது? அல் மரத்து சாலிஹா, நல்ல பெண்மணிதான். தங்கம் வெள்ளி வைடூரியம் சொத்து பத்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது நல்ல மனைவி. இது பெண்களை எவ்வளவு பெரிய கண்ணியம். அது மாதிரி கல்யாணம் முடிக்கிறாங்க, நடைமுறையில பெண்களை பல காரணங்களுக்காக திருமணம் முடிக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது. கல்யாணம் போனா பொண்ணு பார்க்க போற முதல் என்ன பார்க்கறான், இவள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும் பார்க்கறானா இல்லையா, வரதட்சணை எவ்வளவு தருவா, அல்லது வரதட்சணை இல்லாட்டினா கூட கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி என்னென்ன கறக்க முடியும், என்னென்ன வாங்க முடியும், அதுக்குரிய சோர்ஸ் எல்லாம் இருக்குதா, இப்படிலாம் என்ன செய்யறது பார்த்து, காசு உள்ள இடமா பார்த்து என்ன செய்யறது தேடி போறது. நபியர்கள் சொன்னாங்க, துன்கஹுல் மராத்துல் யாரு பாயின், ஒரு பெண் நாலு விஷயத்துக்காக மனம் முடிக்கப்படுகிறாள், லி மாளிகா வலி ஜமாலிகா வலி ஹசபிகா வலி தீனிகா, அழகுக்காக அழக நாடி போறான், ஒலி ஹசபிகா குலப்பெருமையை நாடி, இவன் நல்ல குலப்பெருமை உள்ள பெண், உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண், இப்படி அங்க என்ன செய்யறான் போய் கல்யாணம் முடிக்கிறான். அதை பார்க்கறான் ஒரு பெண்ணிடத்துல, ஒலி ஜமாலிகா அழக பார்க்கிறான், ஒலி தீனிகா அவனுடைய மார்க்கத்தை பார்க்கிறான். இதுல வெற்றி எதுல இருக்கு, அழகுலையா செல்வத்திலையா குலப்பெருமையிலையா, வெற்றி எதுல இருக்கிறது, ஃபதஃபிர் பி தாதி தீன், நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா பெண்களுக்கு, உனக்கு ஆண்களுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் பெண்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த பெண், கெட்ட பெண் அல்ல, அவளை ஆணை குழி தோண்டி புதைத்து விடுவாள், கெட்ட பெண்ணாக இருந்தால் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவாள், ஆனால் நல்ல பெண் வாழ்க்கையை சொர்க்கமாக்கி விடுவாள், அவள் ஆணுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல இஸ்லாம் வழங்கிய உரிமையை பாருங்கள், வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் 1400 உங்களுக்கு முன்னாலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு வழங்கினார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு கன்னிப்பெண் திருமணத்துக்கு சம்மதமா, ஒரு ஆண் வருகிறார், இந்த ஆணை அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்கிறாளா இல்லையா, இதை எப்படி பார்க்கறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கன்னி பெண்ணாக இருந்தால் அவளுடைய சம்பந்தம் சம்மதம் என்பது மௌனம், அவள் வாய்மூடி அமைதியா இருந்தா, உங்களுக்கு இந்த இவரை கல்யாணம் முடிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டா கன்னி பெண்ணு வாயை தரன்னு சொல்ல மாட்டா, எனக்கு சம்மதம் தான் சொல்லி, அவள் அமைதியா இருந்தா அவளுடைய விருப்பம். விதவை பெண்ணாக இருந்தால், கன்னிக்கழிந்த பெண்ணாக இருந்தால், அந்த பெண் பகிரங்கமாக வாய் திறந்து சொல்ல வேண்டும், நான் இவரை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறேன், எனக்கு முழு விருப்பம். இப்படி சொன்னாதான் கல்யாணமே நடக்கும் இஸ்லாமிய முறைப்படி. பெண்ணுக்கு விருப்பம் இல்லையா அந்த கல்யாணம் ரத்து செய்யப்படும், இஸ்லாம் அந்த கல்யாணத்தை அங்கீகரிக்க. அப்ப ஆணுக்கு எப்படியோ அது மாதிரிதான் பெண்ணுக்கு இந்த விஷயத்துல சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம் இஸ்லாம் மொத்தத்தில் ஏத்துக்கிறது இல்லை. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா ஒரு ஆண் சட்டை இல்லாமல் வெளியே போவான், ஒரு பொம்பளை சட்டை இல்லாமல் வெளியே போக முடியுமா, ஆணும் பெண்ணும் சமம் என்று. எந்த இடத்துல சமமோ அந்த இடத்துல சமம், எந்த இடத்துல ஆணுக்கு கொஞ்சம் மேலே அந்தஸ்து தரணுமோ அந்த இடத்துல மேலே அந்தஸ்து தருகிறது, எந்த இடத்துல ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் அந்தஸ்து தரணுமோ அந்த இடத்துல ஆணை விட பெண்ணை இஸ்லாம் உயர்வுபடுத்துகிறது. அது அந்தந்த இடங்களை பொறுத்து தான் இருக்கிறது இஸ்லாம் இந்த விஷயத்துல. அப்போ இந்த மாதிரி உரிமை விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய அந்த சஹாபி பேர் ஹன்சா பின்த் ஹிதாம், அன்சாரி குலத்தை சார்ந்த ஹன்சா பின்த் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை எனக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு, எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நபியவர்கள் ஃபரத்த நிகாஹஹா, அந்த கல்யாணத்தை ரத்து செய்தார்கள், அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க, இது கல்யாணமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெண்ணுக்கு சம்பந்தம் இல்லை, அவ விரும்பல, என்ன போய் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, அது கல்யாணமே கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வை இதுதான், அவள் விரும்ப வேண்டும், அவள் தான் வாழப்போகிறாள், அவள்கிட்ட விருப்பத்தை கேட்கணும். அது மாதிரி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பெண்மணி வந்து நபி அவர்களிடத்தில் சொல்கிறார், அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை என்னை என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ஆணுக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டார், எனக்கு விருப்பம் இல்லை, என்ன உரிமை இருக்கிறது எனக்கு, கல்யாணத்தை ரத்து செய்யவா. நபியவர்கள் சொன்னார்கள், அந்த திருமணத்தை நான் ரத்து செய்து விடுகிறேன், உனக்கு விருப்பம் இல்லை என்றால். அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே வேண்டாம், நான் அவரோடையே வாழ்கிறேன், நான் இந்த கேள்வி கேட்டது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எங்களுக்கு இதுல உரிமை இருக்குதான் நான் தெரிஞ்சுக்கிறேனோ, ரைட்ஸ் இருக்குதா இல்லையா, எங்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படித்தான் வாழ்க்கை துணை என்று வரும்போது அந்த இடத்திலே அந்த பெண்ணுடைய உரிமை இஸ்லாம் பார்க்கிறது. இது எவ்வளவு பெரிய கண்ணியம். இது எப்போ 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த காட்சிகள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வரலாற்றுல பார்க்கவே இயலாது. எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இஸ்லாமிய வரலாற்றுல மட்டும்தான் நீங்க இதை பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த அளவுக்குனா, பரீரான ஒரு பெண்மணி இருந்தாங்க, அடிமை பெண். அந்த பெண்ணுக்கு முகீஸ்னு ஒரு கணவர். இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க. ஒரு நேரத்தில் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு முகீஸை பிடிக்கலை, நான் அவரை விட்டு நான் பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. இஸ்லாத்தில் பெண்களுக்கு விவாகரத்து இருக்குது, எப்படி பாருங்க. அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில் பெண்ணு நினைச்சே பார்க்க முடியாது. விவாகரத்தா, ஆம்பளை தானே விவாகரத்து விடுவான், பெண்கள் விவாகரத்தே கிடையாது. ஆனால் இஸ்லாம் அன்றைக்கே பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வழங்கியது. ஒரு ஆண் மனைவியை பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்யலாம், அது அவனுடைய உரிமை. அதே போல ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்காவிட்டால் அவள் விவாகரத்து செய்யலாம், அது அவளுடைய உரிமை. இஸ்லாம் அன்றைக்கு வழங்கியது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்போ பரீரா ரலியல்லாஹு, எனக்கு முகீஸை பிடிக்கல, அவர்கிட்ட இருந்து நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஆனா முகீஸை பார்த்தா பரீராவுக்கு பின்னாடியே சுத்துறார், ஒரே அழுக, அழுது அழுது தாடியெல்லாம் நினைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு முகீஸ் பரீரா மேல அன்பு வைத்திருந்தார். ஆனா பரீராவுக்கு முகீஸை பிடிக்கவே பிடிக்கல. பரீரா போகும் போல பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பார், முகீஸ் பின்னாடி என்ன கல்யாணம் முடிச்சுக்கோ, என்னை விட்டு பிரிஞ்சிடாதே என்று சொல்லிக்கொண்டே திரிவார். இதையெல்லாம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்குலாம் ஆச்சரியமா இல்ல, இந்த ஆள் இந்த பெண்ணை எப்படி விரும்புறாரு, ஆனா இந்த பெண்மணி அவரை எப்படி வெறுக்கிறாங்கன்னு பாத்தீங்களா. இது ஒரு கான்ட்ரவர்சி தானே, இந்த அளவுக்கு இருக்குது. இது நபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு, இந்த முகீஸ் எப்படி அழுகிறாரு, இவ இந்த பெண்ணை விட்டா அவருக்கு வாழ்க்கை இல்லை போல, அந்த அளவுக்கு மனம் உருகி அவள் மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா ரலியல்லாஹு போய் பரிந்துரை பண்ணாங்க. லவ் ராஜாஅதிஹி, நீங்கள் அவரோடு சேர்ந்து வாழலாமே, அவரோடு நீங்கள் சேர்ந்து வாழலாமே சொன்னாங்க. அந்த பெண்மணி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே தாமூரணி, எனக்கு நீங்கள் ஆர்டர் போடுகிறீர்களா, கட்டளை இடுகிறீர்களா, ஒரே ஒரு கேள்வி. இது உங்களுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய பரிந்துரையா, உங்களுடைய சுய விருப்பமா? ஏன்னா இது உங்களுடைய கட்டளையா இருந்தால் நான் மாறு செய்யக்கூடாது, மாறு செய்ய முடியாது. ஏன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் கேட்டுத்தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், அதை மீறக்கூடாது, மீறினால் பாவி நரகத்துக்கு போய்விடுவோம். அதையெல்லாம் விளங்கி வைத்திருந்தார் பரீரா. அதனாலதான் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, முகீஸோட சேர்ந்து வாழ எங்களுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்களா அல்லது உங்களுடைய சுய விருப்பமா, நீங்க பரிந்துரை பண்றீங்களா? நபி அவர்கள் சொன்னாங்க, நான் ஆர்டர்லாம் போடல, ஆர்டர் போட முடியாது, ஏன்னா இது உன்னுடைய உரிமை, நீ பெண்ணா இருந்தாலும் உன்னுடைய உரிமை, நீ தான் வாழப்போகிறாய், ஆர்டர் போடல. இன்னமான அஷ்ஃபா, நான் பரிந்துரை தான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே பரீரா சொன்னாங்க, அப்படி என்றால் இது உங்களுடைய சுய விருப்பம் தான் என்றால், லா ஹாஜத்தை லீ ஃபீஹி, அவர் எனக்கு தேவையில்லை, அவரோடு நான் வாழ முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை, அல்லாஹ்வின் தூதரை என்னை விட்டு விடுங்கள் சொல்லிவிட்டு ரசூலா ஒன்றும் சொல்லல, அவ்வளவுதான் அந்த பெண்ணுடைய விருப்பம். எப்படி பாருங்க, நபிகளார் ஒரு ஆட்சி தலைவர், அவரே என்ன செய்யறாருன்னா அந்த பெண்ணிடத்துல பரிந்துரை தான் பண்ண முடிகிறது, அந்த பெண்ணிடத்திலே உபதேசம் தான் செய்ய முடிகிறது தவிர, இவரோடு நீ சேர்ந்துதான் வாழணும் கட்டாயப்படுத்தக்கூடிய முடியாது, ஆட்சி தலைவர் கூட கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய உரிமை. அப்ப எவ்வளவு பெரிய கண்ணியம்னு பாருங்க, இந்த மார்க்கம் தான் பெண்களை கண்ணியப்படுத்தும், இந்த மார்க்கம் தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கும். அதே மாதிரி இஸ்லாத்தில் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா, திருமணத்தின் போது அந்த பெண்களுடைய பாதுகாப்பு இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. நீ மகர் கொடுக்கணும், மகர் இருந்தால் தான் திருமணமே செல்லும். நபிகளார் சொன்னாங்க, நீங்கள் நிறைவேற்ற நிபந்தனைகளில் மிக முக்கியமாக நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனை, எதன் மூலம் உங்களுடைய பெண்களின் கற்ப அறைகளை கற்புகளை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறீர்களோ அந்த மகரை நீங்கள் சிறப்பாக முறையாக நிறைவேற்றுங்கள். இதுதான் நீங்கள் முதலில் முதன்மையாக சிறப்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒப்பந்தம் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த மகர் மூலம்தான் உங்கள் பெண்களுடைய கற்பு உங்களுக்கு ஹலாலாகிறது. அதுதானே ஹலாலாகுது, அந்த மகரை ஒழுங்காக கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நீங்கள் மகர் எப்படி ஆக்கிட்டாங்க, அது ஒரு 101 ரூபா, 200 ரூபா, 301 ரூபா மொய் வைக்கிற மாதிரி ஆக்கிவிட்டாங்க. ஆனால் அங்கிருந்து வாங்குற வரதட்சணை நிறைய. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் மகர் கொடுக்கும்போது இப்படி ஒரு அற்பத்தொகையை கொடுக்கிறார்கள், இது ஏமாற்று வேலை. மகருங்கிறது என்ன தெரியுமா? ஆக்சுவலா பெண்களுக்கு இஸ்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சட்டம் போட்டிருக்கிறானே, பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை மனம் வந்து கொடுத்து விடுங்கள், அவர்களுக்குரிய தொகைகளை நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள், கடமையாக கொடுத்து விடுங்கள். கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான், மனம் ஊந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? இது பெண்களுக்குரிய சேஃப்டி. அல்லாஹ்வுடைய மார்க்க பெண்களுடைய நலனை பார்க்குது பாருங்க. ஏன்னா அந்த பெண் உனக்காக பாடுபட வந்திருக்கிறாள். நீ வெளியில போய் உழைச்ச பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. அவள் பொருளாதாரத்தை திரட்டுகிறாளா? இல்ல. நீ பொருளாதாரத்தை திரட்டுகிறாய், அவ பொருளாதாரத்தை திரட்டுறாளா? இல்ல. அவ வீட்டுல உட்காந்து சமைக்கிறது, துவைக்கிறது, உன் பிள்ளைய பாக்குறது, உனக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறது, இப்படியே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறா. நாளைக்கு திடீர்னு உங்க ரெண்டு பேரும் மத்தியில் பிரச்சனை வருது, அவளை வேண்டாம் நீ உடுற. அப்ப அவ என்ன ரோட்ல நிப்பா? அப்ப முன்கூட்டிய சேஃப்டி. அல்ல, நீ இறந்து போயிட்ட. அப்ப அவ என்ன செய்வா? முன்கூட்டிய சேஃப்டி. இந்த பலகீனமான இந்த படைப்பு, இது இறைவனுடைய படைப்புல ஒரு பலகீனமான படைப்பு தானே, அதனாலதான பலமான படைப்பு. எங்க பலம் பலகீனம் வருகிறதோ, ஈமான் இல்லாவிட்டால் இந்த பலம் பலகீனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும். அதுதான் நடந்தது அரபு மக்களிடத்திலே. அப்புறம் ஈமான் வந்து, இஸ்லாம் வந்து அதுக்குரிய உரிமைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் பார்க்குது, இவ பலகீனமானவள், பொருளாதாரத்தை திரட்ட இயலாதவள், வாழ்நாளையே இவளுக்கு இவனுக்கு பணிவிடை செய்து தியாகம் செய்யக்கூடியவள். அப்ப இவளுடைய வாழ்க்கைக்கு சேஃப்டி என்ன? இந்த சேஃப்டி தான் மகர். கல்யாணம் முடிக்கிறியா, அவளுக்கு ஒரு பெருந்தொகையை கொடு. அந்த தொகை நம்ம மகருங்கிறது நமக்கு சாதாரண போச்சு. ஒரு 2 கிராம் நகையை கொடுத்துட்டோம்னா பேசாம அமைதியை வாய மூடிட்டு இருந்துருவாங்க. சில பேர் பேசுறதே இல்லை. நீங்க கொடுக்கறத கொடுங்க, எதை இங்கிருந்து கேட்காம இருந்தா சரி, எதை இங்கிருந்து கேட்டுறாதீங்க, நீங்க கொடுக்கறத கொடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்ம நாட்டிலே இருக்கிறது சகோதரர்களே. ஆனா இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நீங்கள் ஒரு தங்கம் வெள்ளி குவியலே கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து நீங்கள் எதையும் எடுக்கக்கூடாது. மகருங்கிறது தங்கத்தை வெள்ளியை குவியல் குவியலாக நாம் கொடுக்கலாம். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப எதற்கு இவ்வளவு பெரிய இந்த மகர் தொகை? அந்த பெண்களுடைய சேஃப்டிக்கு. எங்கேயாவது இருக்கிறதா பெண்ணுரிமை பேசக்கூடியவங்க யாராவது இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் போடுகிறது, இது பெண்களுடைய நலனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. இதை ரசூலுல்லாஹி அவங்க எந்த அளவுக்கு இதை பேணினாங்கன்னா, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 6960வது ஹதீஸ். ஷிகார் என்று ஒரு திருமண முறை இருந்தது அரபுகள்கிட்ட. ஷிகார் என்ற திருமண முறை என்ன தெரியுமா? ஒரு ஆள் வந்து ஒரு இன்னொரு மனிதருடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கிறார். ஒரு ஆள் ஒருவருடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கிறார். இவருடைய சகோதரியை அவர் கல்யாணம் முடிக்கிறார். அவர் தன்னுடைய சகோதரி இவருக்கு கல்யாணம் முடித்து தருகிறார். இவர் தன்னுடைய சகோதரியை அவருக்கு திருமணம் முடித்து தருகிறார். இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் முடிச்சு தான், அவ்வளவுதான். நீ என் தங்கச்சிக்கு எந்த மகர் தர வேண்டாம், உன் தங்கச்சிக்கு நான் எதுவும் தர வேண்டாம். இப்படி திருமணம் தான் என்னது, ஷிகார் என்ற திருமணம். இதை வெளிப்படையில பார்த்தா இது தப்பில்லை. ஏன்னா கொடுத்து விட்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள், பொருளாதாரம் அங்கே எதுவும் இல்லை, மகர் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரலாம். ஆனால் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடை செய்தார்கள். ஏன் தடை செய்தார்கள்? இதை முடிவு செய்யறதுக்கு நீ யார்? இது செய்யக்கூடாது. எவ்வளவு மகருங்கிறது என்ன, அவள் முடிவு பண்ணணும். இந்த இது என்ன, வெறும் பொருளை கொடுத்து பொருளை மாத்துறது என்ன? பெண்கள் என்ன பொருளா அது? அது அவர்களுடைய விருப்பம், அவங்க விருப்பத்தை தெரிவிக்கணும். இதுக்கு சம்மதமா? இவ்வளவு ரூபாய் எனக்கு மகர் வேணும், அப்படி இவ வந்து கம்மியா கேட்பா, அவ அதிகமா கேட்பா. அந்த உரிமையை பெண்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதையும் தடை செய்தது. குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள், வாலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன. குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் தகப்பன் பெற்றெடுத்த அந்த தாய்க்கு உணவு ஆடை எல்லாம் நல்ல முறையில் கொடுக்க வேண்டும், இது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரியான வசனங்கள், மத்தியுன்ன பெண்களுக்கு நீங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய ஆர்டர். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். மத்தியுன்ன பெண்களுக்கு நீங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அஸ்கினு உன்னமின் ஹைசி சக்கன்தும் உஜுதிக்கும். நீங்க எப்படி தங்குறீங்களோ அது மாதிரி உங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில பெண்களுக்கும் தங்கும் இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். வலா துலாரோ உன்னலி துலையக்கோ அலைகின்ன. அந்த பெண்களுக்கு நீங்கள் நோவினைகளை கொடுமைகளை செய்து விடாதீர்கள். ஒயின் குன்ன உலாத்து ஹம்லின், கற்பிணிகளாக இருந்தால் அலைகின்ன, அந்த கற்பிணி பெண்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அவர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் பெற்றெடுப்பதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு எத்தனை வசனங்கள். அது மாதிரி கணவனை இழந்து விட்டாளா, கணவனுடைய வீட்டிலிருந்து அவளை உடனே துரத்திடக்கூடாது. ஒரு வருஷ காலம் அந்த வீட்டிலே அவளை நீங்கள் இருக்க விட வேண்டும். அவளாக விரும்பி போனால் தவறு கிடையாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்ணுக்கு மகரை கொடுத்து விட்டீர்கள், உங்க கைக்கு வந்து விட்டால் நம்ம பணம் தானே, போட்டதை எடுத்துக்கிடுவோம், இந்த சிந்தனை வரக்கூடாது. நீங்கள் கொடுத்த அந்த மகர் தொகையிலிருந்து கொஞ்சத்தை கூட எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுப்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் சொல்கிறான், எது நீ கொடுத்த காசு அவற்றிருந்து வாங்குறது, நம்ம பணம் தான். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு அந்த என்ன இருக்கும், நம்ம காசு தானே, நம்ம மனைவி தானே அப்படின்னு இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது அவளுக்குரியது, அதை நீங்க எடுக்க முடிய, அவளா விரும்பி கொடுத்தால் உண்டு, நாம பலவந்தமாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பது பெரும் பாவம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கொடுக்காம எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், கொடுத்ததை எடுக்கிறது இஸ்மம் முபீனா, தெளிவான பாவம், புகத்தான், மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கொடுக்காம எடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், வரதட்சணை, அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களிடம் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். ஆண்களுக்கு போடக்கூடிய கட்டளை, ஆண்களே பெண்களிடம் நீங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நபிகளாருடைய உபதேசத்தை பார்க்கிறோம், பெண்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகலி, உங்கள் சிறந்தவர் யாருன்னா தன்னுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் அவர் தான் சிறந்தவர். நபிகளார் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஊரில் வந்து நான் நல்லா நண்பனாக இருக்கிறேன், என்ன எனக்கு நிறைய சகோதரர்கள், அதெல்லாம் இல்லை, உன் மொண்டாட்டிட்டு நீ எப்படி நடக்கிற, உன் மனைவிட்ட உனக்கு என்ன அந்தஸ்து, உன் மனைவி சொல்லணும் என் கணவர் நல்லவர் அப்படின்ட்டு சொல்லணும். மனைவியிடத்திலே சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆனா ஹைருக்கும் லியாகலி, என் மனைவியிடத்துல நான் சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாதிரி நபிகளார் சில சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்னலி ஜௌஜி காலைக்கு ஹக்கா, ஓ மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமை உன் மீது இருக்கிறது, கடமை இருக்கிறது, ஓ மனைவிக்கும் சில கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிற மாதிரி அந்த பெண்களுக்காக சில கடமைகளையும் ஆண்கள் செய்ய வேண்டி உள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இது மாதிரி பெண்களை பத்தி திருமறை குர்ஆன்ல அவங்களை அடிக்கக்கூடாது, குடும்பம் பண்ணக்கூடாது, என்ன பலா தபுகுனா, அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களை நீங்கள் வரம்பு மீறி போகக்கூடாது, இப்படியெல்லாம் திருக்குறானுடைய வசனங்கள் நீங்க நிறைய பார்க்கலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாம் ஆணை விட பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுக்குது, ஒன்று ரெண்டு கட்டத்தில். எப்பன்னு பாருங்களேன், புகாரியில் 5971 ஹதீஸ், ஒரு சஹாபி வர்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, மன் நஹக்கு நாசி பி ஹுஸ்னி சஹாபதி, நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள அதிக தகுதி உள்ளவர் யார், நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள அதிக தகுதி உள்ளவர் யார். எல்லாத்தையும் நல்ல முறையில் நடக்கணும், முதோ நான் யாரிடத்துல என்னுடைய உறவை நன்கு பேண வேண்டும். கேட்டாங்க நபி அவர்கள், யார சொன்னாங்க, உம்முக்க உன்னுடைய தாய், என் தந்தை இருக்கிறாரு, மகன் இருக்கிறான், எவ்வளவு உறவினர்கள் இருக்கிறாங்க, யாரையுமே சொல்லல, நபியர்கள் யார சொன்னாங்க, உன்னுடைய தாய்ன்னு சொன்னாங்க. சரி சும்மன் அல்லாஹ்வின் தூதரே தாயை சொல்லிட்டீங்க, பிறகு யார், உம்முக்க உன்னுடைய தாய், ரெண்டாவது முறை என்ன சொன்னாங்க, தாய்ன்னு சொன்னாங்க. சரி மூணாவது முறை, ரெண்டு தடவை சொல்லியாச்சு, அடுத்து யாரு, உம்முக்க உன்னுடைய தாய், மூணு முறை உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், நாலாவது முறை தான் என்னது, அபூக்க உன்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க, நாலாவது இடம். ஏன், தாய் தானே அவ்வளோ கஷ்டப்படுறா, நம்மளை உருவாக்குனது யாரு, தாய், தந்தையே நமக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, நமக்கு சோறு கொடுத்துருக்காரு, அதுவும் நம்ம மறுக்கலை, ஆனால் தாயா தந்தையா என்று வரும்போது இந்த இடத்துல தந்தையை விட தாய் தான், ஏன்னா அவள் நம்மளை சுமந்தது, பெத்தது, வளர்த்தது, அதுக்காக வேதனைப்பட்டது, அதெல்லாம் நம்ம வாயால் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இடத்துல இல்லை, மற்ற விஷயங்களில் குடும்ப நிர்வாகமாக ஆணுக்கு ஒரு அந்தஸ்து கூட ஆண்கள் நிர்வகிப்பார்கள் அப்படிலாம் சொன்ன இஸ்லாம், ஆனால் இந்த இடத்துல உனக்கு அதிக முறையில் நீ நல்ல முறையில் உறவை பெற வேண்டியவர் யார் என்று வரும்போது உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய கண்ணியம் பெண்களுக்கு. அடுத்ததான் என்னது, தந்தை. அது மாதிரி இது மாதிரியான நபிகளார் பெண் குழந்தைகளை பத்தி வளர்க்கறதுக்கு ஆண் குழந்தைகள் கூட சொல்லல, ஆனா பெண் குழந்தைகளுக்கு சொன்னாங்க. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஆல ஜாரியத்தை இனி ஹத்தா தபுலுகா, இரண்டு பெண் குழந்தைகள் பருவ வயதை அடைகின்ற வரை யார் பொறுப்பெடுத்து அந்த குழந்தைகளை பராமரிப்பாரோ, ஜா யௌமுல் கியாமத்தி அனவஹுவ, அவரும் நானும் இப்படி வருவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி என்னோட நீ வரணுமா, என் பக்கத்துல இருக்கணுமா, பெண் குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும், அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும், இழிவா கேவலமா பாக்குறது இப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய விருப்பம் உனக்கு கிடைக்காது, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம். அது மாதிரி சொத்து உரிமை, சொத்துங்கிற வாடையே கிடையாது அரபுகள்கிட்ட, ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மை அஹ்மிலு ஸௌ சைஃப் வை அஹ்மில் பைலா, யார் வாளேந்தி சமுதாயத்தை பாதுகாக்கிறாரோ அவங்க தான் சொத்துக்கு வாரிசாவாங்க, வேற யாருக்கும் சொத்து கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அரபுகள். அந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆன் வசனம் இறங்கியது, லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோர்களும் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, வல் இன்னிசாயி நசீபும், பெண்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அப்பதான் தெரியும், ஆஹா, பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குங்கிற சட்டம் புதிதாக அன்றைக்கு திருக்குர்ஆன் அந்த சமுதாயத்திலே சொல்கிறது. அப்ப இந்த மாதிரி அது மாதிரி பெண்களுடைய நலன் கருதி இந்த அவதூறு விஷயத்துல பாருங்க, அல்லாஹ் ஒரு வசனத்தே இருக்கிறான், பெண்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, வல்லதீன எருமூனல் முஹ்சனாத் சும்மலம் யாத்துபி அர்பாதி சுஹதா, மனைவிமார்களை எருமூல முஹ்சனாத் மறை, அதாவது பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்லி அதற்குரிய சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் திருக்குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு கசையடி? 80 கசையடி. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னீங்க? இந்த சட்டம் பெண்களுடைய கண்ணியத்தை இஸ்லாம் பாதுகாக்கிறது. இஷ்டத்துக்கு நீ சொல்லிட்டு போக முடியாது, ஒரு பெண்ணை பத்தி அவதூறு பேசின 80 அடி வாங்கணும் நீ, அப்ப இனிமே பேசுவியா? வாயை திறக்க கூடாது, அடுத்த பெண்ணை பத்தி நீ பேசக்கூடாது என்ற அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படி பெண்களுக்குடைய உரிமைகளை நிறைய வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் தான் அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறான், தேர்வு செய்திருக்கிறான். இது வந்து ஒரு இயல்பான மார்க்கம், மனித சமுதாயத்துக்கு பொருந்தக்கூடிய மார்க்கம், எல்லா காலத்திலையும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லக்கூடிய மார்க்கம். பெண்கள் உணர வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் நம்மை மரியாதைப்படுத்துகிறது, நமக்கு கண்ணியத்தை தருகிறது. அந்த மார்க்கத்தை ஒருவன் சரியாக புரிந்தால்தான் பெண்களை ஒருவன் மதிப்பான், வேறு எவனும் மதிக்க மாட்டான் என்பதையெல்லாம் நாம் புரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தில் உறுதி உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.